அடுத்து இப்போதுதான் நாம் முறையாக முதல் நூற்பாவுக்கு வருகிறோம். முதல் நூற்பா, இதுவரை இந்த ரெண்டு செய்யுட்கள் காப்பு செய்யணும், அவையடக்கமும் சிறப்பு பாயிரம் எனப்படும். மெய்கண்டார் செய்த சிறப்பு பாயிரம். சிறப்பு பாயிரம் என்றால் என்ன? முன்னுரை. நூலுக்கு முன்னுரை தான் சிறப்பு பாயிரம். அந்த காலத்திலே செய்வார்கள் சிறப்பு பாயிரம். இனி முதல் நூற்பா. நான் முதல் நாளிலே சொன்னேன், தொடக்க நாளிலே இந்த சமயவாதிகள் அந்த வாதம் செய்கிற போது முதலிலே தாங்கள் இத்தனை பொருள்களை ஒப்புக்கொள்ளுகிறோம் என்று பொருள்களுடைய எண்ணிக்கையை சொல்லி அவற்றினுடைய இருப்புக்கு சான்று காட்ட வேண்டும், அது பிரமாணம் என்று சொன்னேன். எனவே சிவஞான போதத்தில் முதல் மூன்று நூற்பாக்கள் பிரமாண இயல். பிரமாண இயல் அதாவது முதல் நூற்பாவிலே பதி உண்டு என்று நிறுவுகிறார். பதியாகிய கடவுள் ஒருவன் உண்டு என்று பதியினுடைய இருப்பை முதல் நூற்பாவிலே நிறுவுகிறார். இரண்டாவது நூற்பாவிலே பாசத்தினுடைய உண்மையை நிறுவுகிறார். பதி உண்மை, இரண்டாவது பாச உண்மை, மூன்றாவதுல தான் உயிர் உண்மை, உயிர் உண்டு என்று உயிர் உண்மையை நிறுவுகிறார். இப்படி முதல் மூன்று நூற்பாக்கள் பிரமாண இயல். பிரமாணம் என்றால் என்ன? பிரமாணம், பிரமாணம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அறிவு வரும் வழி. அறிவு வரும் வழி, வே ஆஃப் நோயிங், வே ஆஃப் நோயிங், அதுதான் பிரமாணம். தமிழிலே பிரமாணத்தை, இது வடமொழி சொல் பிரமாணம், தமிழிலே அளவை, அளவை என்பார்கள். அளவைன்னா எதை சொல்லுகிறோம் வழக்கத்துல? அளவை இல்ல இல்ல, இங்க பேச்சு, மக்களுடைய பேச்சு வழக்குல. ஆமா, இப்ப முகத்தல் அளவை, நீட்டல் அளவை, நிறுத்தல் அளவை, இந்த அளவை கருவிகள் எதற்கு? பொருளினுடைய இருப்பை, அளவை அறிவதற்கு உதவுகிற கருவிகள். அளவை என்றால் பொருளினுடைய அளவை அறிவதற்கு உதவுகிற கருவி. அதுபோல இந்த பிரமாணங்கள் பொருளினுடைய இருப்பை அறிவதற்கு உதவுகிற கருவி. நான் வழி என்று சொன்னேன், எல்லாம் ஒண்ணுதான். அறிவு வரும் வழி அல்லது அறிவை தருகிற கருவி, எல்லாம் பொருள் ஒன்றுதான். பிரமாணம், வே ஆஃப் நோயிங். சரி, நமக்கு எப்படி அறிவு வருகிறது? நமக்கு எப்படி அறிவு வருகிறது? பொருள்களை பற்றிய அறிவு. இப்போ பல பொருள்கள் நமக்கு எதிரிலே இருக்கின்றன, நமக்கு எதிரிலே பொருள்கள் இருக்கின்றன, அவற்றை எப்படி அறிகிறோம்? எதிரிலே உள்ள பொருள்களை எப்படி அறிகிறோம்? பார்த்து மட்டும்தான் அறிகிறோமா? ஆமா, நம்முடைய ஐம்பொறிகளால், நம்முடைய ஐம்பொறிகளினுடைய உதவியினால் எதிரில் உள்ள பொருள்களை இன்னது என்று அறிகிறோம். எனவே ஐம்பொறிகள் பிரமாணம். எதிரில் உள்ள பொருள்களை அறிவதற்கு கருவிகள் ஐம்பொறிகள். இதை வடமொழியில பிரத்யட்ச பிரமாணம். பிரத்யட்சம் என்ன அர்த்தம்? தமிழிலே காட்சி அளவை. எதிரில் உள்ள பொருள்களை அளந்து அறிவதற்கு உதவுவது காட்சி அளவை. எதிரில் உள்ள பொருளை பற்றிய அறிவை பெறுவதற்கு உதவுவது காட்சி அளவை. எதிரில் உள்ள பொருளை பற்றிய அறிவை பெறுவதற்கு உதவுகிறது. சரி, எல்லா பொருள்களும் எதிரில் இருக்கின்றனவா? எதிரிலே இல்லாமல் மறைந்திருக்கிற பொருள்களை அறிவது எப்படி? புலப்படாமல் மறைந்திருக்கின்ற பொருள்களை பற்றிய அறிவை பெறுவது எப்படி? அது அடுத்து இரண்டாவது. அதற்கும் ஒரு கருவி இருக்கிறது. இப்போ ஆமா, இப்போ ஒருவர் இந்த இடத்துக்கு வருகிறார். ஐயா, டான்ஸ்ரீ ஐயா அவர்களுடைய கார் வெளியிலே நிற்கிறது. காரை பார்த்த உடனே அவர் என்ன சொல்லிவிடுகிறார்? ஐயா உள்ளே இருக்கிறார், பார்க்கவில்லையே. ஐயாவோ பார்க்காமலே சொல்லிவிடுகிறார். அது எப்படி முடிகிறது? மறைந்திருக்கிற பொருளை எப்படி சொல்ல முடிகிறது? ஆமா, காருக்கும் ஐயா அவர்களுக்கும் உள்ள தொடர்பை வைத்து தான். இந்த காரை எங்கே பார்த்தாலும் அங்கே இருப்பார். தூரத்திலே புகை தெரிந்தால் அங்கே நெருப்பு இருக்கிறது என்று பார்க்காமலே கண்ணை மூடி சொல்லலாம். ஆனால் எது முக்கியம்? எது முக்கியம்? அந்த தென்படுகிற புகை, புகைக்கும் நெருப்புக்கும் என்ன இருக்க வேண்டும்? தொடர்பு இருக்க வேண்டும், தொடர்பு இருக்க வேண்டும். எனவே விளக்க எப்படி சொல்ல வேண்டும்? மறைந்திருக்கிற பொருளை, மறைந்திருக்கிற பொருளை அதனை விட்டு நீங்காத தொடர்பு உடைய பொருளை வைத்து அறிதல், அதுதான் இரண்டாவது முறை. மறைந்திருக்கின்ற பொருளை அதனை விட்டு நீங்காத தொடர்பு உடைய, அதுதான் அடிக்கோடு போட்டுக் கொள்ள வேண்டும். அதனை விட்டு நீங்காத தொடர்பு உடைய பொருளை கொண்டு அறிதல், இது இரண்டாவது முறைதான். இதுதான் அனுமானம், இதுதான் அனுமானம், அனுமான பிரமாணம். தமிழிலே கருதல், கருதல் அளவை. கருதல் என்றால் உய்த்து அறிதல், ஊகித்து அறிதல், அவ்வளவுதான். கருதல் என்றால் உய்த்து அறிதல், தெரிந்ததை கொண்டு தெரியாததை உய்த்து அறிதல், தெரிந்ததை கொண்டு தெரியாததை உய்த்து அறிதல் தான் கருதல் அனுமா, கருதல் அளவை என்று கூறி அடுத்து மூன்றாவது மணியிலே பார்ப்போம். பிரமாணம் என்பதற்கு பொருள் பார்த்தோம். பிரமாணம் என்றால் அறிவு வரும் வழி அல்லது அறிவை தரும் கருவி. பொருள்களை பற்றிய அறிவை தருகிற கருவி அல்லது பொருள்களை பற்றிய அறிவு வரும் வழி. பல வழிகள் உண்டு. பல வழிகளிலே நாம் பொருள்களை பற்றிய அறிவை பெறலாம். அதில் இரண்டு வழிகளை பார்த்தோம். ஒரு வழி காட்சி அளவை என்பது, பிரத்யட்சம். இந்த வழி எதற்கு உதவும் என்றால், நேரே உள்ள பொருளை பற்றி அறிவதற்கு இந்த காட்சி அளவை நமக்கு பயன்படும். பொருள் நேராக இருக்க வேண்டும், எதிரிலே இருக்க வேண்டும். அப்படி நேரே இல்லாமல் மறைந்திருந்தால், மறைந்திருக்கிற பொருளை, இந்த ஐம்பொறிகளுக்கு புலப்படாத பொருளை எப்படி அறிவது என்றால், அதற்கு பயன்படுகிற வழிதான் அனுமானம், அனுமானம் அல்லது கருதல் அளவை. கருதல் அளவை என்பது மறைந்திருக்கின்ற பொருளை அதனை விட்டு நீங்காத தொடர்பு உடைய மற்றொரு பொருளை கொண்டு அறிவது, உய்த்து அறிவது. மறைந்திருக்கின்ற பொருளை அதனை விட்டு நீங்காமல் இருக்கிற தொடர்புடைய மற்றொரு பொருளை கொண்டு அறிதல். மறைந்திருக்கின்ற நெருப்பை அதனை விட்டு நீங்காத புகையை கொண்டு அறிவது. சமையல் அறையிலிருந்து நறுமணம் வந்தால் அந்த நறுமணத்தை வைத்துக் கொண்டே இன்னது அங்கே தயாராகிறது என்று சொல்லுவது அனுமானம். அடுத்து மூன்றாவது வழி. இந்த ரெண்டு வழிகளாலும் அறிய முடியாத பொருள்கள் உண்டு. அவற்றை அறிவதற்கு இந்த மூன்றாவது வழி பயன்படும். இந்த ரெண்டு வழிகளாலும் அறிய முடியாத பொருள்கள் உண்டா? இப்ப எடுத்துக்காட்டாக பேய், பிசாசு, இதை காட்சியினால பார்க்க முடியுமா? பார்த்த என்ன ஆகுறது? காட்சி அளவையினால. இப்ப சொர்க்கம் என்கிறார்கள், நரகம் என்கிறார்கள், யார் கண்டது? அதை கருதி கருதல் அளவினாலே உணர முடியுமா? முடியாது. இதையெல்லாம் அறிவதற்கு பயன்படுகிற மூன்றாவது வழிதான் ஆகம பிரமாணம். ஆகம பிரமாணம் தமிழிலே உரை அளவை. சுருக்கமாக சொன்னால் உயர்ந்தோர் நூல்கள். உயர்ந்தோர் நூல்களை கொண்டு அறிவது. நம்முடைய திருமுறைகள் எல்லாம் உரை அளவைதான். திருமுறைகள், ஆகமங்கள், வேத ஆகமங்கள், திருமுறைகள், இவையெல்லாம் உரை அளவைகள். இன்னும் பல வழிகள், மொத்தம் 10 வழிகள் உண்டு. 10 அளவை, 10 பிரமாணங்கள் இருக்கின்றன. நமக்கு சைவ சித்தாந்தம் இந்த மூன்றைத்தான் முக்கியமானதாக கருதுகிறது. போன வகுப்புல கூட ஒரு பிரமாணம் சொன்னார, என் காதல விழுந்தத. பாரிசேடம், அது ஒரு பிரமாணம். பாரிசேடம், 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 அதாவது மூன்று பொருள்களிலே இரண்டு இல்லை என்று தெரிந்தால் மூன்றாவது தானே பெறப்படும். இப்படி அது எப்படி பல பிரமாணங்கள். இதுல முக்கியமானது இந்த மூன்று தான், காட்சி, கருதல், உரை என்ற மூன்று தான் முக்கியமான அளவைகள். இந்த மூன்றுல எது முக்கியமானது? இந்த மூன்று பிரமாணங்களிலே எது முக்கியமான பிரமாணம்? காட்சியா, கருதலா, அனுமான உரையா? ஆமா, உரை அளவைதான். நமக்கு பெரியோர்களுடைய நூல்கள் தான் உயர்ந்த பிரமாணங்கள். ஆனால் அதுல என்ன சிக்கல், இந்த உரை அளவையை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்ப திருமுறைகளிலே அப்படி சொல்லி இருக்கிறது என்றால் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா? திருமுறையில யார் நம்பிக்கையுடையவர்கள் அவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள், எல்லாரும் ஏற்க மாட்டார்களே. எனவே உரை அளவையை எல்லாரும் ஏற்க மாட்டார்கள். இப்ப கடவுள் உண்டு என்பதற்கு உரை அளவையை காட்டலாம். கடவுள் இருக்கிறார் என்பதை நிறுவுவதற்கு உரை அளவை நமக்கு பயன்படும். ஆனால் அனைவரும் ஏற்க மாட்டார்களே. எனவே மெய்கண்டார் உரை அளவையை இங்கே பயன்படுத்தவில்லை. கடவுள் இருக்கிறார் என்பதை நிறுவுவதற்கு உரை அளவை போதும். ஆனால் அதை மெய்கண்டார் பயன்படுத்தவில்லை, உரை அளவையை பயன்படுத்தவில்லை. சரி, காட்சி அளவையை பயன்படுத்த முடியுமா? கடவுளை எப்படி காட்சியினாலே காட்ட முடியும்? அதுவும் பயன்படாது. கடவுள் இருப்பை நிறுவுவதற்கு வேறு வழி மூன்றிலே. இப்ப பாரிசடம் தான் முதலும் பயன்படாது, கடைசியும் பயன்படாது, இடையிலே உள்ள